بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين إسلامي سهودر خلي السلام عليكم ورحمة الله وبركاته سهودر خلي رسول الله صلى الله عليه وسلم أبر خلي வாழ்க்கை வரலாற்றை மக்கா காலமென்றும் மதீனா காலமென்றும் பிரித்து ஆராய்வதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதையோடு தொடர்பான சில அடிப்படையான உண்மைகளை நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவின் வாழ்க்கை சரிதையின் அதிமுக்கியமான குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் என்னவென்றால், மனித இன வரலாற்றில் தோன்றிய இறை தூதர்கள், மனித இன வரலாற்றில் தோன்றிய சீர்திருத்தவாதிகள், சமூக தலைவர்கள் முதலானோரின் வரலாறுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சரிதையோடு ஒப்பிடுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை சரிதை தான் மிகவும் நம்பகரமானதாக, எல்லா வகையிலும் நம்பகமான தகவல்களை கொண்டதாக எமக்கு கிடைக்கிறது. இந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றிய அனைத்து தகவல்களும் ரிலையபிளாக, ஓத்தன்டிக்காக, நம்பகமானவையாக அமைந்திருக்கிறது என்ற அம்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை பற்றி படிக்கின்ற போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அடிப்படை என்று நான் நினைக்கிறேன். இதனை உலகின் ஏனைய தலைவர்களோடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றோடு ஒப்பு நோக்குவதும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இரண்டாவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வரலாற்றை பொறுத்தவரையில் நாம் அவதானிக்கின்ற மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், அவர்களுடைய வாழ்வின் எல்லா கட்டங்களும் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான முழு வாழ்க்கையும் மிக துல்லியமாக, மிக நுணுக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனார் அப்துல்லா தாயார் ஆமினாவை திருமணம் முடித்த நிகழ்வு முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம் வரையிலான அனைத்து கட்டங்களும் அவருடைய வாழ்க்கையோடு தொடர்பான அனைத்து தகவல்களும் மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றமையும், ஒரு நபி என்ற வகையில், ஒரு இறை தூதர் என்ற வகையில், ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்ற வகையில், வரலாற்றில் தோன்றிய ஒரு கதாநாயகன் என்ற வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை பொறுத்தவரை நாம் அவதானிக்கின்ற மிக முக்கியமான மற்றும் ஒரு சிறப்பம்சம், அவர்களுடைய பிறப்புக்கு முன்னைய கால தகவல்கள் கூட துல்லியமாக கிடைக்கின்றன. அவர்களுடைய பிறப்பு தொடர்பாக, குழந்தை பருவம் தொடர்பாக, வாலிபம் தொடர்பாக, அவர்களுடைய உழைப்பு தொடர்பாக, அவர்கள் மேற்கொண்ட பயணங்கள் தொடர்பாக எல்லாம் மிகவும் நுணுக்கமான தகவல்களை ஆதாரப்பூர்வமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இதனால் தான் ஒரு கீழத்தை அறிஞர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை சரிதையை பற்றி ஒரு அழகான கருத்தை சொன்னார். இந்த பூமியிலே சூரிய ஒளியில் பிறந்த ஒரே ஒரு மனிதர் முஹம்மது நபி அவர்கள் மட்டும்தான். சூரிய ஒளியில் பிறந்த ஒரே ஒரு மனிதர் முஹம்மது நபி அவர்கள் மட்டும்தான். அதாவது அவருடைய வாழ்க்கை மாத்திரம்தான் ஆரம்பம் முதல் இறுதி வரை மிகவும் தெளிவானதாகவும், துல்லியமானதாகவும், நுணுக்கமானதாகவும், தகவல்கள் அனைத்தும் நம்பகமானவையாகவும் அமைந்திருக்கின்றன என்ற கருத்தை தான் அவர் இந்த கருத்தின் மூலம் சொல்ல வருகிறார். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாகத்தான் பதிவாக இருக்கிறது. அவருடைய சீரா ஒரு மனிதனுடைய சீராவாகத்தான் பதிவாக இருக்கிறது. வகையை பெற்றார், விசாரத்தை பெற்றார், அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை பெற்றார் என்பதை தவிர அவரை ஒரு தெய்வீக பிறவியாகவோ புராணங்களாலும் கட்டுக்கதைகளாலும் சோடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் காண முடியாது. ஒரு புரட்சிகரமான மனிதராக, ஒரு சீர்திருத்தவாதியாக, இந்த உலகிலே ஒரு மனிதர் என்ற நிலையில் மகத்தான மாற்றத்தை மேற்கொண்ட ஒரு மனிதனுடைய வரலாறாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பார்க்கலாம். மாற்றமாக புராணங்களால், நம்பகமற்ற செய்திகளால், அற்புதங்களால், அசாதாரண நிகழ்வுகளால் சோடிக்கப்பட்ட ஒரு வரலாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் காண முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற போது நீங்கள் அவதானிக்கக்கூடிய மற்றும் ஒரு அம்சம் இருக்கிறது. அதுதான் அவர்களுடைய பன்முக ஆளுமையை வெளிச்சம் போட்டு காட்டும் விதத்தில் அவர்களுடைய சீரா வாழ்க்கை வரலாறு அமைந்திருக்கிறது. இறை தூதராக, சமூக தலைவராக, சிறந்த கணவராக, ஒரு தந்தையாக இவ்வாறு வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நின்று ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய பன்முக ஆளுமை கொண்ட ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய சீராவுக் கூடாக அவருடைய வாழ்க்கை வரலாற்று கூடாக நீங்கள் காண முடியும். ஐந்தாவதாக, நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அசாதாரண நிகழ்வுகளை விட அறிவுபூர்வமான, ஆதாரபூர்வமான, விஞ்ஞான பூர்வமான ஒரு அணுகுமுறையையும் நீங்கள் தெளிவாக அவருடைய சீராவை படிக்கின்ற போது காணக்கூடியதாக இருக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவை படிக்கின்ற போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்று நான் கருதுகிறேன். அடுத்ததாக, ரசூலுல்லாஹுடைய சீராவை நீங்கள் படிக்க முற்படுகின்ற போது, அவருடைய மக்கா காலமாக இருக்கலாம், மதீனா காலமாக இருக்கலாம், அதை படிக்கின்ற போது உங்களுடைய தேடலுக்கு அடிப்படையாக அமைய வேண்டிய தகவல் மூலங்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அவற்றை நோக்கியும் நீங்கள் நகர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்க விரும்பினால், முதலாவது அடிப்படை தகவல் மூலமாக அடிப்படையான சோர்ஸாக அமைந்திருப்பது புனித அல் குர்ஆன் ஆகும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்பான பல தகவல்களை தந்திருப்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்து துஹாவிலே அல்லாஹ் சொல்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃஆவா, உங்களை அனாதையாக கண்ட அல்லாஹ் உங்களுக்கு புகலிடம் அளித்தான் என்பதை நபியே நீங்கள் காணவில்லையா என்று கேட்கிறான். அந்த வகையில் நபி ஒரு அனாதையாக இருந்தார் என்ற அடிப்படையான தகவலை அல் குர்ஆன் ஆதாரபூர்வமாக எங்களுக்கு தருகிறது. முஷ்ரிக்கீன்கள் இவ்வாறு நபி அவர்களை இம்சித்தார்கள், அவர்களுக்கு இன்னொரு என்ன இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்தார்கள் என்பது பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது. நபி அவர்களுடைய மியராஜை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது. அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது. பல யுத்தங்களை பற்றி, பத்ர் யுத்தம், உஹத் யுத்தம், அஹ்ஸாப் யுத்தம் முதலான பல யுத்தங்கள் பற்றி அல் குர்ஆன் பல தகவல்களை எங்களுக்கு தருகிறது. மக்கா வெற்றியை பற்றி அல் குர்ஆன் இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனன் என்று கூறி பேசுவதை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு அல் குர்ஆன் மிக விரிவாக விளக்கமாக ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை பற்றிய தகவல்களை தராத போதிலும் அடிப்படையான தகவல்களை தருகிறது என்ற வகையில் உலகில் மிக நம்பகமான வேத நூலான அல் குர்ஆனிலே இந்த நபியுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய தகவல்கள் பெறப்பட முடியும், குர்ஆனுடைய ஒளியில் நபியுடைய சீரா நோக்கப்பட முடியும் என்ற உண்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நபியுடைய சுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய தகவல்களை, தேவையான வழிகாட்டல்களை, பல அடிப்படையான உண்மைகளை எங்களுக்கு தருகின்றன. இந்த வகையில் அஸ்ஸியாஹு சித்தா என்று நாம் வழங்கக்கூடிய பரிசுத்த ஆறு கிரந்தங்கள் உட்பட முவத்தா மாலிக், முஸ்னத் அஹமத், சுனனுல் தாரகுத்னி, சுனனுல் பைஹகி உட்பட ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்கள், ஹதீஸ் நூல்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, சீராவை படிப்பதற்கான தகவல் மூலமாக இருப்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது தகவல் மூலமாக இருப்பது சீரா பற்றி, நபியுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதப்பட்ட தனியான நூல்கள், இவற்றை நாங்கள் குத்துபு சீரா என்று வழங்குவோம். ஆரம்பத்தில் பல சஹாபாக்கள் நபியுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான பல தகவல்களை பதிவு செய்து வைத்திருந்தார்கள். பல பதிவேடுகளிலே அந்த தகவல்கள் இருந்தன. அபான் இப்னு உஸ்மான் இப்னு அஃபான் இந்த வகையில் நபி அவர்களுடைய தகவல்களை பதிவு செய்து வைத்திருந்தார். உர்வத் இப்னு ஜுபைர் பதிவு செய்து வைத்திருந்தார். பிற்பட்ட கால தாபியன்கள் பலர் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்பான தகவல்களை பதிவு செய்து வைத்திருந்தார்கள். உதாரணமாக அப்துல்லா இபின் அபிபக்கல் அன்சாரியை சொல்லலாம். பிற்பட்ட காலத்தில் இமாம் ஜுஹரி இபின் ஜுஹரி ஷிஹாபுத்தீன் இபின் ஜுஹரி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்பான நிறைய தகவல்களை பதிவு செய்து வைத்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக பிற்பட்ட காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தனியாக தொகுத்து தருகின்ற பல நூல்கள் எழுதப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ஹிஜ்ரி 152 வஃபாத்தானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை மிக அழகாக தனி நூலுருவில் தொகுத்து தந்தவராக கருதப்படுகிறார். இந்த வகையில் நபி அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசிய ஒரு முன்னோடி எழுத்தாளராக, அறிஞராக அவரை நாங்கள் கருதி, ஹிஜ்ரி 213 மரணமடைந்த இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சீரத் இப்னு ஹிஷாம் நபியுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசுகின்ற மிக முக்கியமான ஒரு நூல் என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஹிஜ்ரி 168 பிறந்த இப்னு சஅத் காத்திபுல் வாக்கதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த மிக பிரபலமான நூலான தபக்காத் இப்னு சஅத் என்ற நூல் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசுகின்ற ஆரம்பகால நாங்கள் சொல்லுவோம் பிரைமரி சோர்சஸ் என்று சொல்லி முதல் தர மூலாதார நூல்கள் வரிசையில் நோக்கப்படத்தக்கதாகும். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தாரிகுத் தபரி என்ற இந்த வகையில் பிரைமரி சோர்சஸ் நபி அவர்களுடைய சீரா பற்றி பேசுகின்ற அடிப்படை மூலாதார நூல்களில் ஒன்றாக கொள்ளத்தக்கது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிற்பட்ட காலத்தில் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான பல நூல்கள் எழுதப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதப்பட்ட அரபு மூலாதார நூல்களில் தலாயிலுன் நுபுவா என்ற நூல் குறிப்பிடத்தக்கது. இமாம் திருமிதியுடைய ஷமாயில் என்ற நூல், இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஜாதுல் மஆத் என்ற நூல், அல் காதி ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய அஷ்ஷிஃபா என்ற நூல், பிற்பட்ட காலத்தில் முகமது அல் ஹுதரி அவர்கள் எழுதிய நூருல் யக்கீன் என்ற நூல் குறிப்பிடத்தக்க நூல்கள் ஆகும். இப்போது அரபுலகிலே மிகவுமே தரமான ஒரு நூலாக ரஹீக்குல் மக்தூம் என்ற நூல் கருதப்படுகிறது. த சீல் நெக்டா என்ற பெயரிலே அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது போக பிற்பட்ட 20ஆம் நூற்றாண்டு அறிஞர்களான சயித் ரமலான் அல் பூத்தி அவர்கள் எழுதிய ஃபிக்ஹு சீரா என்ற நூலும், ஷேக் முகமது அல் கஸாலி அவர்கள் எழுதிய ஃபிக்ஹு சீரா என்ற நூலும் நபியுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசுகின்ற மிக முக்கியமான நூல்களாக கருதப்படுகின்றன. கலானது சுக்ரி அவர்கள் மேற்கோள் காட்டிய மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி அவர்களுடைய அஸ்ஸீரத்து நபவியா என்ற நூலும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இத்தகைய நூல்களை சீரா பற்றி படிப்பதற்கான, குறிப்பாக உலமாக்கள் ஷரியாத்துறை மாணவர்கள் படிப்பதற்கான மூலாதார நூல்களாக, முக்கிய நூல்களாக நாம் அறிமுகப்படுத்த முடியும். இவை போக ஆங்கில மொழியிலும் உலகில் உள்ள எல்லா மொழிகளிலும் தமிழ் மொழி உட்பட, சிங்கள மொழி உட்பட ஏராளமாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பேசுகின்ற பல கோணங்களில் பல கண்ணோட்டங்கள் பேசுகின்ற நூல்களை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை ஒரு மாணிக்கக்கல்லுக்கு நாங்கள் ஒப்பிடலாம். ஒரு மாணிக்கக்கல் பன்முகங்களை கொண்டது. நபி அவர்களுடைய வாழ்க்கையை எந்த திசையிலிருந்து பார்த்தாலும், எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் அது முழுமையானதாகவும் நிறைவானதாகவும் இருப்பதை நீங்கள் காண முடியும். இந்த வகையில் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை பற்றி மக்கா காலமாக இருக்கலாம், மதீனா காலமாக இருக்கலாம், இரண்டையும் சேர்த்து நோக்குவதாக இருக்கலாம், பல கோணங்களிலே பல பார்வைகள் கூடாக பார்க்கின்ற நூல்களை பார்க்கிறோம், ஆய்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சிரமம் நபியருடைய வாழ்க்கையை இத்தகைய ஒரு குறுகிய நேரத்தில் எந்த கோணத்தில் பார்ப்பது. மக்கா வாழ்க்கையை கூட நபியர்களுடைய இந்த பன்முக ஆளுமையை பொறுத்தவரையில் எந்த திசையிலிருந்து நோக்குவது என்பது எந்த ஒரு ஆய்வாளருக்கும் இருக்கின்ற மிக முக்கியமான அடிப்படையான பிரச்சனை. அடுத்ததாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றுமோர் பெரிய உண்மை இருக்கிறது. அதுதான், ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவுக்கு நாங்கள் இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது பற்றி கலானது சுக்ரி அவர்கள் உங்களுக்கு விரிவான ஒரு விளக்கம் தந்தார்கள். அதனை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இஸ்லாத்துடைய மூலாதாரங்கள் இரண்டு என்று நாம் சொல்கிறோம். முதலாவது குர்ஆன், அடுத்தது சுன்னா ஹதீஸ் என்று. உண்மையில் குர்ஆனும் சுன்னாவும் இஸ்லாத்துடைய தியரியாக, கோட்பாடாக, சித்தாந்தமாக கொள்ளத்தக்கவை. குர்ஆன் ஹதீஸ் அல்லது குர்ஆன் சுன்னா என்ற இஸ்லாத்துடைய சித்தாந்தத்தின் செயல்முறையாக பிராக்டிக்கலாக இருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா வாழ்க்கை வரலாறு. எனவே குர்ஆனையும் சுன்னாவையும் எப்படி செயல்படுத்துவது, எந்த கட்டத்தில் குர்ஆனுடைய எந்த போதனையை எடுத்து நடப்பது, சுன்னாவுடைய எந்த வழிகாட்டலை எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்று பின்பற்றுவது என்பதை சரியாக தீர்மானிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா எங்களுக்கு தேவைப்படுகிறது, வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த வகையில் ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்வதற்கு, ஒரு ஆய்வாளன் இஸ்லாமிய அடிப்படையில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஏக காலத்தில் குர்ஆன் சுன்னா ஆகிய இரண்டு மூலங்களோடும் சீரா என்ற ரபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் ஆரம்பம் முதல் இறுதி வரை படிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அப்போதுதான் பிராக்டிக்கலாக செயல்முறையில் இந்த குர்ஆனின் சுன்னாவையும் எப்படி பின்பற்றுவது என்ற சரியான நிலைப்பாட்டுக்கு வர முடியும். இது பற்றியும் உங்களுடைய சிந்தனையை நான் கிளற விரும்புகிறேன். இனி நாங்கள் நேரடியாக எமக்குரிய தலைப்புக்கு வருகின்ற போது, பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆராய்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பல கட்டங்களாக பிரித்து பார்ப்பார்கள். அந்த வகையில் நுபுவத்துக்கு முற்பட்ட காலம், பிறப்பு முதல் நபித்துவம் வரையுள்ள காலம், இதனை ஒரு பிரிவாகவும், நபியுடைய மக்கா காலத்தை இரண்டாம் கட்டமாகவும், நபியுடைய மதீனா காலத்தை மூன்றாவது கட்டமாகவும் பிரித்து பெரும்பாலும் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆய்வாளர்கள் ஆராய்வார்கள். இதுதான் மரபு வழமை. இந்த வகையில் நபி அவர்களுடைய மக்கா காலம் என்பது நுபுவத்தை பெற்றதன் பின்னால் 13 வருடங்களை கொண்டதாக இருக்கிறது. அவர்கள் பிறந்தது முதல் 53 வயது வரை மக்காவிலே வாழ்கிறார்கள். அதில் 13 வருடங்கள் அவருடைய நுபுவத்துடைய வாழ்க்கையாக மக்காவிலே அமைவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நுபுவத்துடைய 13 வருடங்களையும் 3 கட்டங்களாக பிரித்து ஆய்வாளர்கள் நோக்குவார்கள். முதலாவது கட்டம் நபி அவர்கள் இரகசிய தாவா மேற்கொண்ட கட்டம். நபி அவர்கள் நுபுவத்தை பெற்றதை தொடர்ந்து மக்காவிலே இரகசியமாக தன்னுடைய பிரசாரத்தை மேற்கொண்ட கட்டம் முதலாவது கட்டம். இது 3 வருடங்களை கொண்டதாக கருதப்படுகிறது. இரண்டாவது கட்டம் மக்காவுடைய வாழ்க்கையில் நுபுவத்துக்கு பிறகு அந்த 13 வருடங்களுக்குள் நாம் காணுகின்ற இரண்டாவது கட்டம் மக்கா வாசிகள் மத்தியில் நபி அவர்கள் பகிரங்க பிரசாரத்தில் பகிரங்க தாவாவில் ஈடுபட்ட கட்டம். மூன்றாவது கட்டம் மக்காவில் நபி அவர்கள் இருந்து கொண்டே மக்காவுக்கு வெளியே பிரசாரத்தில் ஈடுபட்ட கட்டம். இவ்வாறு மக்காவுடைய வாழ்க்கையின் நுபுவத்துக்கு பிறகுள்ள 13 வருடங்களையும் 3 கட்டங்களாக நாம் பிரித்து நோக்கலாம். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய மக்காவுடைய வாழ்க்கை என்பது மொத்தமாக 4 கட்டங்களை கொண்டது. முதலாவது கட்டம் பிறப்பு முதல் நுபுவத் வரையுள்ள கட்டம். இரண்டாவது கட்டம் ரகசிய தாவா இடம்பெற்ற 3 வருடங்களுடைய கட்டம். மூன்றாவது கட்டம் மக்கா வாசிகள் மத்தியில் பகிரங்க தாவா மேற்கொண்ட கட்டம். நான்காவது கட்டம் மக்காவில் இருந்து கொண்டே மக்காவுக்கு வெளியே நபி அவர்கள் தன்னுடைய பிரசாரத்தை முடுக்கிவிட்ட கட்டம் என்று நாங்கள் 4 பிரிவுகளாக பிரித்து நோக்கலாம். சரி, முதலாவதாக நபி அவர்களுடைய மக்கா காலத்தை பற்றி பேசுகின்ற போது நுபுவத்துக்கு முந்திய பிறப்பு முதல் நபி பட்டம் பெறும் வரையிலான காலகட்டம் எங்களுடைய ஆய்வில் முக்கியத்துவம் பெற வேண்டும். என்றாலும் அந்த காலம் எவ்வளவு விரிவானது என்று உங்களுக்கு தெரியும். 40 வருடங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு காலப்பிரிவு நபி அவர்களுடைய நுபுவத்துக்கு முந்திய காலப்பிரிவாக இருக்கிறது. இதுவும் மக்கா காலத்தை பொறுத்தவரையில் எமது ஆய்வுக்கு உட்பட வேண்டிய கட்டம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை இவ்வாறு படிக்கின்ற போது 2 அணுகுமுறைகளை நாங்கள் கையாளலாம். ஒன்று, நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்பான நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டு போவது. இதனை ஆங்கில மொழியில் நரேஷன் என்று சொல்வார்கள், சருதுல் அஹ்தாத், தகவல்களை சொல்லிக் கொண்டு போவது. இரண்டாவது அணுகுமுறை நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பதை பொறுத்தவரையில் நரேஷனோடு இன்டர்பிரிட்டேஷன், நபி அவருடைய வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்பான ஒவ்வொரு நிகழ்வுக்கும் சரியான விளக்கத்தை கொடுப்பது, ஒவ்வொரு நிகழ்வில் அதுவும் தத்துவத்தையும் தாத்பரியத்தையும் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடத்தையும் படிப்பினையையும் வெளிச்சம் போட்டு காட்டுவது. நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வெறுமனே தகவல்களாக, செய்திகளாக, நிகழ்வுகளாக படிப்பதை விட ஒவ்வொரு நிகழ்வையும், நபி அவருடைய வாழ்க்கை தொடர்பான ஒவ்வொரு சம்பவத்தையும் தத்துவத்தோடும் தாத்பரியத்தோடும் அதற்கூடாக நாம் பெறக்கூடிய பாடங்களோடும் படிப்பினைகளோடும் சேர்ந்து படிக்கின்ற போதுதான் நபி அவருடைய வாழ்க்கை எமக்கு ஒரு முன்மாதிரி என்ற நிலையையும் உயிரோட்டமான ஒரு நிலையையும் அடைய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த வகையில் நபி அவர்களுடைய நுபுவத்துக்கு முந்தைய 40 வருட வாழ்க்கையை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் தெரியும், பாடசாலையில் முதலாம் வகுப்பில் படிக்கின்ற பிள்ளை கூட நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றோடு தொடர்பான அடிப்படை தகவல்களை தெரிந்து வைத்திருக்கிறது. மக்கா நகரில் நபி பிறந்தார், மதீனா நகரில் அவர் மறைந்தார், அவர் தாயாரின் பெயர் ஆமினாவாம், தந்தையாரின் பெயர் அப்துல்லாவாம் என்று கிரேட் 1 புத்தகத்தில் கூட எழுதி வைத்திருக்கிறோம். எனவே நபி அவர்களுடைய நுபுவத்துக்கு முந்தைய வாழ்க்கை வரலாறு என்பது முஸ்லீம்கள் அனைவராலும் அறியப்பட்ட வாழ்க்கை வரலாறாக இருந்த போதிலும் அந்த வாழ்க்கை வரலாறு எமக்கு சொல்கின்ற செய்தி என்ன, அந்த வரலாற்றுக்கூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை பார்க்கின்ற போது சில அடிப்படையான உண்மைகளை எங்களுக்கு அந்த காலப்பிரிவை பொறுத்தவரையில் சொல்ல முடியும். முதலாவதாக நபி அவர்கள் நாம் அறிந்திருப்பது போல மக்கத்து மண்ணிலே அன்று வாழ்ந்த கோத்திரங்களுள் அதி உயர் கோத்திரமான குறைசி கோத்திரத்தில் உயர் குலமான பனு ஹாஷிம் குலத்திலே பிறக்கிறார்கள். உண்மையில் ஒரு இஸ்லாமிய பிரசாரகன், ஒரு தாயி இந்த வாய்ப்பை பெறுவது ஒரு வரப்பிரசாதமாகும். அவர் ஒரு ஆலிமாக, அறிஞராக, தாயாக இருப்பது போலவே நல்ல குடும்ப பின்னணியை பெற்றிருப்பதானது அவருடைய பிரசாரத்துக்கு, அவருடைய கொள்கையை முன்னெடுத்து செல்வதற்கு, அவருடைய பணியை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு பெரிய அளவில் துணை புரியும். அல்லாஹு தஆலா நபியை அந்த அளவு ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறக்க வைத்ததற்கான நியாயங்களில் இது ஒன்றாக ஆய்வாளர்களால் கருதப்படுகிறது. இது பற்றி நாம் நிறைய சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். மக்கள் இவ்வாறு உயர்குடி பிறந்தவர்களை, சமூகத்தில் மேல் மட்டத்தை சேர்ந்தவர்களை, பெரிய குடும்பங்களை சேர்ந்தவர்களை மதிப்பது, அவர்களுக்கு காது கொடுப்பது, செவிதாழ்த்துவது இயல்பான ஒரு நிலை என்ற வகையில், இஸ்லாத்தில் குல வேறுபாடு கோத்திர வேறுபாடு இல்லாத போதிலும் கூட இது ஒரு யதார்த்தம் என்ற வகையிலே, இத்தகைய ஒரு நிலை ஒரு அறிஞனுக்கு, ஒரு ஆளுமுக்கு, ஒரு தாய்க்கு கிடைப்பது ஒரு பெரிய அருளாக கொள்ளத்தக்கது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றார்கள். அடுத்து இதற்கு நல்லொரு உதாரணம், மன்னன் ஹிரக்கில் இடம் அபு சுஃபியானுடைய அந்த தூதுக்குழு போயிருந்த வேளையிலே, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானா என்பதை பரீட்சிப்பதற்காக அவர் பல வினாக்களை தொடுத்தார். அவருக்கு முன்னே வேதங்கள் பற்றி அறிவு இருந்தது. அந்த வகையில் அவருடைய வினாக்கள் அமைந்தன. அவர் கேட்ட வினாக்களில் மிக முக்கியமான ஒரு வினா, கைஃப நஸபுஹு ஃபீக்கும், அவருடைய குடும்ப நிலை எவ்வாறு, குலநிலை எவ்வாறு, கோத்திர நிலை எவ்வாறு என்ற வினாவை அவர் கேட்ட போது, அன்று முஷ்ரிக்காக இருந்த அபு சுஃபியான் உண்மையை சொல்கிறார், ஹுவ மின் அஷ்ரஃபினா நஸபன், எங்களுடைய சமுதாயத்தில் மிக உயர்ந்த குலத்தை, கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார் என்று அபு சுஃபியான் பதில் சொல்கிறார். அப்போது எல்லா வினாக்களையும் கேட்டுவிட்டு விடைகளை செய்மடுத்துவிட்டு கடைசியாக ஒவ்வொரு விடையையும் வைத்து பகுப்பாய்வு செய்து ஹிரக்கில் பல முடிவுகளுக்கு வருகிறார். அதில் ஒரு முடிவை அவர் சொன்னார், கதாலிக்க யஹ்தாருல்லாஹு நபிய كذلك لا يختار الله النبي الا من كرام قومه واوسطهم نسبا. الله تعالى இறைத்தூதரை தெரிவு செய்கின்ற போது எப்போதும் சமூகத்தில் உள்ள கௌரவமான மனிதர்கள் இருந்துதான் தெரிவு செய்வான். மேலும் உயர் குலத்தை சேர்ந்தவராகவும் அவர் இருப்பார் என்று ஹிரக்கில் பதிவு சொன்னார். இங்கே அவுசத் என்ற சொல் அப்தல் என்ற பொருளில் வந்திருக்கிறது என்பதை உலமாக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையாக பிறந்தார்கள். எந்த ஒரு சமூக சீர்திருத்த பணியிலும் ஈடுபடுகின்ற மனிதருக்கு சமூகத்திலே கீழ்மட்டத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற மனிதர்களுடைய உண்மையான நிலை பற்றி அறிவு வேண்டும், அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றிய தெளிவு வேண்டும். நபி அவர்களை அல்லாஹ் உயர்ந்த குலத்தில் பிறக்க வைத்தாலும் அனாதையாகத்தான் வளர வைக்கிறான். அதற்கூடாக மனிதர்களுடைய, குறிப்பாக ஏழைகளுடைய, சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை, இன்னல்களை, துன்பங்களை, அவலங்களை செயல்முறையில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டுகிறது. ஏழைகள் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர்களாக, சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்போதும் கை கொடுப்பவர்களாக, அவர்களுக்கு குரல் கொடுப்பவர்களாக, அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பதில் தீவிர ஈடுபாடு காட்டியவர்களாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் நபி அவர்களை அல்லாஹு தஆலா அனாதையாக பிறக்க வைத்ததை பார்க்கிறோம். அடுத்த ஒரு கட்டமாக நபி அவர்கள் தன்னுடைய குழந்தை பருவத்தில் சுமார் 4 வருடங்கள் பாலைவனத்திலே ஹலீமாவுடைய பராமரிப்பிலே வளர்கிறார்கள். பாலைவனம் என்பது ஏற்கனவே கலானது சுக்ரி அவர்கள் குறிப்பிட்டது போல, அரபு தீபகற்பம் பொதுவாகவும் நபி அவர்கள் தனது சிறுபிராயத்தில் வளர்ந்த அந்த ஹலீமா வாழ்ந்த பிரதேசம், பனு சாஜ் வாழ்ந்த பிரதேசம் குறிப்பாகவும், உலகத்தின் எந்த நாகரிகத்தின் தாக்கமோ செல்வாக்கோ, உலகத்தின் எந்த கருத்தோட்டத்தின் தாக்கமோ செல்வாக்கோ இல்லாமல் இருந்த பிரதேசம். நபி அவர்கள் சித்ரா என்ற இயற்கையில் வளர்வதற்கு, தெளிவான சிந்தனையில் வளர்வதற்கு, உல ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் செழிப்பாக வளர்வதற்கு, எத்தகைய சிந்தனை தாக்கத்துக்கும் உட்படாமல் வளர்வதற்கு, ஆரோக்கியமான அறிவோடும் ஆரோக்கியமான உடல்நிலையோடும் வளர்வதற்கு நபி அவர்களுக்கு அது பெரிய உதவியாக அமைந்தது. அவர்கள் பாரசீகத்தில் பிறந்திருந்தால், ரோமாபுரியில் பிறந்திருந்தால், சீனாவில் பிறந்திருந்தால், இந்திய உபகண்டத்தில் பிறந்திருந்தால், பல்வேறு சிந்தனை சிக்கல்களுக்கு உட்பட்டிருப்பார்கள். அத்தகைய எந்த சிந்தனை தாக்கங்களும் இல்லாமல் மிக தூய்மையாக நபி அவர்கள் வளர்வதற்கு இந்த 4 வருட காலம் அவர்களுக்கு பேருதவியாக இருந்தது. இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் அந்த நிகழ்வை பார்க்கலாம். நபி அவர்கள் இயல்பிலேயே விவேகமும் அறிவு திறனும் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், அப்துல் முத்தலிப் உடைய சபையிலே அவருடைய பிள்ளைகள் அபு தாலிப் போன்றவர்கள் எல்லோரும் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் மிக மரியாதையாக இருப்பார்கள். ஆனால் சிறுவராக இருந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் தன்னுடைய பாட்டனாரான அப்துல் முத்தலிபுடைய விருப்பிலே போய் அமர்ந்து கொள்வார்கள். அவ்வாறு அமர்ந்து கொள்கின்ற வேளையிலே அவருடைய மகன்மாரான இவருடைய பெரிய சிறிய தந்தைமார்கள் அவர்களை தடுப்பார்கள். சிறு பிள்ளையான இவர் இப்படி பெரிய ஆளை போல் மரியாதை இல்லாமல் அங்கே போய் தகப்பனாருடைய இடத்தில் பாட்டனாருடைய இடத்தில் இருக்கிறார் என்று தடுப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அப்துல் முத்தலிப் இந்த பிள்ளையின் இந்த குழந்தையின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விவேகத்தை திறமையை அவர் எதிர்காலத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவார் என்பதை சரியாக இனங்கண்டு அந்த சந்தர்ப்பத்திலே அவர் சொல்வாராம், அவரை விட்டு விடுங்கள், அவர் என்னோடு அப்படி அமரட்டும், அவருக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது, இவர் ஒரு பெரிய நிலைக்கு வருவார் என்று அப்துல் முத்தலிப் சொல்கின்ற அளவுக்கு நபி அவர்களுடைய நடவடிக்கைகள் சிறுபிராயம் முதலே அமைந்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக நபி அவர்கள் ஆடு மேய்த்ததாகவும் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபாரத்தில் ஈடுபட்டதாகவும் அதற்கு முன்னால் தன்னுடைய பெரிய தந்தையோடு வியாபாரத்துக்கு சென்றதாகவும் நாங்கள் வரலாற்றிலேயே பார்க்கிறோம். ஒரு தாயி எப்போதும் தன்னுடைய சொந்த உழைப்பில் சம்பாத்தியத்தில் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த நிகழ்விலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை. நபி அவர்கள் ஆரம்பத்தில் ஆடு மேய்த்து அதற்குரிய கூலியை பெற்றார்கள், பிறகு வியாபாரம் செய்து அதற்குரிய சம்பளத்தை அதற்குரிய கூலியை பெற்றார்கள். இத்தகைய ஒரு நிலை ஒரு தாயிக்கு இருக்கின்ற போது, ஒரு ஆளுமைக்கு இருக்கின்ற போதுதான் கௌரவமாக சுதந்திரமாக தன்னுடைய அறப்பணியை சமூக பணியை சீர்திருத்த பணியை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு முன்மாதிரியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கூடாக காட்டினார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இளமை பருவம் வாலிப பருவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த வாலிப பருவத்திலே நபி அவர்கள் ஏனைய இளைஞர்கள் போல் கூத்துகளில் கேளிக்கைகளில் வீண் விளையாட்டுகளில் ஈடுபடுவராகவே இருக்கவில்லை. இது நபி அவர்களுடைய இளமை பருவத்தில் குறிப்பாக வாலிப பருவத்தில் நாம் கவனிக்கின்ற அவதானிக்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம். இளைஞர்களுக்கு இருக்கின்ற எத்தகைய ஒரு பொழுதுபோக்கு வீணான பொழுதுபோக்கு நோக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமண வீட்டிலே அழகாக பாடல்கள் இசைக்கப்பட்டுக் கொண்டிருந்த வேளையிலே அதை கேட்க வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்தார். நீங்களும் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு தூக்கத்தை தந்துருவானா? இந்த சந்தர்ப்பத்தில் இல்ல, தரமாட்டான். ஏனென்றால் அல்லாஹ் எங்கள் மீது அருள் பொறிந்திருக்கிறான், எனவே நாங்கள் தூங்க மாட்டோம் இன்ஷாஅல்லாஹ். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பாடலை கேட்கக்கூடாது என்பதற்காக, அந்த அசிங்கமான பாடல்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிமடுக்க கூடாது என்பதற்காக அங்கே நபி அவர்கள் தூங்குகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த தூக்கத்தை கொடுத்து விடுகிறார். அந்த காலத்திலே அவர்கள் விக்கிரஹாராதனையிலோ மதுபானம் அருந்துவதிலோ சூது விளையாடுவதிலோ ஈடுபடவில்லை. உண்மையில் ஒரு தாயுடைய இளமை பருவம் இப்படி அமைவது மிக முக்கியமானது. ஏனென்றால் சில போது நாம் முதுமை பருவத்தில் பக்குவமடைந்ததற்கு பின்னால் தாவாவில் ஈடுபடுவோம், ஆனால் எம்முடைய இளமை பருவம் முன்மாதிரியாக அமையாத போது மக்கள் அதனை சுட்டிக்காட்டி பேசுவார்கள். அதனால் எம்முடைய பணியுடைய தாக்கம் மிக குறைவானதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய இளமை பருவம் மிக தூய்மையாக அமைந்த காரணத்தினால் அவர்களை பற்றி எதிரிகள் கூட மோசமாக பேசக்கூடிய நிலை இருக்கவில்லை. அல் அமீன் என்றார்கள், அசாதிக் என்றார்கள், நம்பிக்கையாளர் என்றார்கள், நாணயமானவர் என்றார்கள், தூய்மையானவர் என்றார்கள், ஒழுக்கமானவர் என்று சொன்னார்கள். இது நபி அவர்களுடைய பிரசாரத்துக்கு பெரிய அளவில் துணை புரிந்ததை நாங்கள் மிக தெளிவாக. எனவேதான் தான் நபி அவர்களுக்கு வஹி இறங்கிய வேளையில் நபி அவர்கள் பயந்து விட்டார்கள். தனக்கு இறங்கியது வஹி என்பதை அறியாத நிலையில் நடுக்கத்தோடு பயத்தோடு வீட்டுக்கு சென்ற வேளையிலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, நிச்சயமாக நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள், உங்களுக்கு வந்திருப்பது வகைதான் என்பதை சொல்ல முற்பட்ட போது அவர்கள் முன்வைத்த நியாயம் என்னவென்றால், நீங்கள் மிகவும் பண்பானவர்களாக இருக்கிறீர்கள், நல்ல குணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் இனபந்துக்களை நேசிக்கிறீர்கள், கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு கை கொடுக்கிறீர்கள், மக்களுக்கு எல்லா வகையிலும் உதவிக்கரம் நீட்டுகிறீர்கள், விருந்தாளிகளை கவனிக்கிறீர்கள், எனவே இத்தகைய நல்ல குணங்களை கொண்ட உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அன்னை ஹதீஜா போன்ற ஒரு பெரிய சீமாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்ததற்கு காரணமே அவருடைய பண்பாடு, அவருடைய ஒழுக்கம், அவருடைய முன்மாதிரியான நல்ல தூய்மையான வாழ்க்கை என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இதுவும் எங்களை பொறுத்தவரையில் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் படிப்பினை என்று எங்களால் சொல்ல முடியும். நபி அவர்கள் நுபுவத்துக்கு முன்பு இரண்டு சந்தர்ப்பங்களில் மக்காவுக்கு வெளியே போனார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அபூ தாலிபோடு 12வது வயதிலே மக்காவுக்கு வெளியே அவர்கள் சென்றார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் தனது 25வது வயதிலே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய வியாபாரத்தின் நிமித்தம் அவர்கள் வெளியே சென்றார்கள். இதன் மூலம் நபி அவர்களுக்கு வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு, மனிதர்களை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பு, உலக நடப்புகளை பற்றி தெரியக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இதனை ஆங்கிலத்திலே எக்ஸ்போஷர் என்று சொல்வார்கள். இந்த ஒரு எக்ஸ்போஷர் ஒரு தாயிக்கும் அவசியம். ஒரு தாய் எப்போதும் தன்னுள் கட்டுண்டவராக இருக்கக்கூடாது. மாறாக அவருக்கு உலக விவகாரங்கள், உலக நடப்புகள், மனித சமுதாயங்கள் பற்றிய தெளிவு, மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், போக்குகள் இவை பற்றிய அறிவெல்லாம் தேவைப்படுகிறது. அத்தகைய ஒரு சந்தர்ப்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்தது. எனவேதான் அவர்கள் மக்களை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை சரியாக அறிந்து அந்த வகையில் அணுகினார்கள். உதுவ இலா சபீல் ரபிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி அஹ்சன். தஅவாவுக்கான இந்த மூன்று அடிப்படைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம். ஹிக்மா இருந்தது, மௌஇதா ஹஸனா இருந்தது, சிறந்த வழிமுறையில் சிறந்த அணுகுமுறையில் அடுத்தவர்களோடு தர்க்கிக்கக்கூடிய விவாதிக்கக்கூடிய ஆற்றல் அன்னாருக்கு இருந்தது. இவற்றை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஹிராவில் இருந்ததுதான் அவர்களுக்கு தெளிவு பிறப்பதற்கும், அவருடைய உள்ளம் தூய்மை அடைவதற்கும், வானுலகோடு தொடர்பு கொள்வதற்கும், அல்லாஹ் அவர்களை நபியாக தெரிவு செய்வதற்கும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கும் உடனடி காரணமாக அமைந்தது என்பதை நாங்கள் வரலாற்று கூடாக பார்க்கிறோம். ஒரு தாயை பொறுத்தவரையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில் வந்த வாரிசாக வந்த உலமாக்கள் அறிஞர்கள் மாத்திரமல்ல, பொதுவாக அனைத்து முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் இந்த நபி அவர்களுடைய ஹிரா இருப்பிலிருந்து பெறக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்னவென்றால், ஒரு தாய் ஒரு முஸ்லிம் அடிக்கடி தனிமையிலிருந்து தன்னை பற்றி தனது உளநிலையை பற்றி சிந்திக்க சுயவிசாரணை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். தன்னுடைய பலவீனங்களை பற்றி இனங்காண கடமைப்பட்டிருக்கிறார். தன்னுடைய உண்மையான நோக்குகளை பற்றி தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். இத்தகைய ஒரு ஹல்வத், ஒரு தற்காலிக தனிமை நிலை ஒவ்வொரு மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் தாயிக்கும் தேவை என்ற படிப்பினைத்தான் உண்மையில் நபி அவர்களுடைய ஹிரா சம்பவத்திலிருந்து, அல்லது ஹிராவில் போய் நபி அவர்கள் தியானத்தில் இருந்ததிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இனி நாம் நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்க்கையின் நுபுவத்துக்கு பிறகுள்ள முதலாவது கட்டத்தை பொறுத்தவரையில், அவருடைய முதல் மூன்று வருடங்களும் நுபுவத்துக்கு பிறகுள்ள முதல் மூன்று வருடங்களும் முதல் கட்டமாக கருதப்படுகிறது. அந்த முதல் கட்டத்திலே நபி அவர்கள் இரகசிய தாவாவிலே ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக நபி அவர்கள் இந்த தன்னுடைய தனக்கு கிடைத்த வகையை, தனக்கு கிடைத்த இந்த வழிகாட்டலை ஒரேயடியாக மக்களுக்கு முன்னால் வைத்தால், ஏலவே வித்தியாசமான கொள்கை போக்கில் இருக்கின்ற அந்த மனிதர்கள் ஆத்திரப்படுவார்கள், ஆவேசப்படுவார்கள், சீற்றம் கொள்வார்கள் என்பதை தெளிவாக உணர்ந்து, அந்த வகையில் நபி அவர்கள் தனது குடும்பத்தவர்களுக்கும் தனக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்களுக்கும் இந்த தாவாவை முன்வைக்கிறார்கள். அந்த வகையில் தனது மனைவி ஹதீஜாவுக்கு இந்த பிரசாரத்தை முன்வைக்கிறார்கள். தன்னிடம் வளர்ந்த தன்னுடைய பெரிய தந்தையின் மகனாக இருந்த அலிக்கு இந்த தாவாவை முன்வைக்கிறார்கள். தன்னுடைய மௌலாவாக இருந்த ஜெயித் இப்னு ஹாரிதாவுக்கு இந்த தாவாவை முன்வைக்கிறார்கள். தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய இந்த தாவாவை முன்வைக்கிறார்கள். தனக்கு நெருக்கமாக இருந்த ஒரு அடிமையான பிலாலுக்கு இந்த தாவாவை முன்வைக்கிறார்கள். இந்த வகையில் நபி அவர்கள் மூன்று வருடங்களாக இரகசிய தாவாவில் ஈடுபட்டு 40 பேரை, தனக்கு நெருக்கமாக இருந்த 40 பேரை தன்னுடைய கொள்கையிலே சேர்த்துக் கொள்கிறார்கள். இந்த மூன்று வருடங்களும் நபி அவருடைய தாவா தனி மனிதர்களை அணுகுவதாகவும், பர்சனல் கண்டாக்ட் என்று சொல்வோம், தனி மனிதர்களை அணுகுவதாகவும் இரகசியமாகவுமே அமைந்ததை நாங்கள் மிக தெளிவாக பார்க்கிறோம். அடுத்த நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாவாவை பகிரங்கப்படுத்துகிறார்கள். அல்லாஹு தஆலாவும் இந்த தாவாவை, இந்த அழைப்பை பகிரங்கப்படுத்துமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேண்டுகிறார். வ அன்தர் அஷிரதக்கல் அக்ரபீன். நபியே, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற குடும்பத்தவர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை சொல்லுங்கள், அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்குர்ஆன் வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கியதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குலத்தை தனது குடும்பத்தை சேர்ந்த பலரை ஒன்று திரட்டுகிறார்கள். சுமார் 45 பேரை ஒன்று திரட்டி இஸ்லாத்தின் அழைப்பை தூதை அவர்களுக்கு முன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பெரிய எதிர்ப்பு கிளம்புகிறது. அபு தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு தருவதாக அந்த சந்தர்ப்பத்திலே உத்தரவாதம் அளிக்கிறார். அதனைத் தொடர்ந்து நபி அவர்கள் சஃபா மலைக்குண்டிலே ஏறி முழு மக்காவாசிகளையும் நோக்கி அழைக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயரையும் சொல்லி, குலத்தின் பெயரையும் சொல்லி அழைக்கிறார்கள். வா சபாஹா என்று காலை பொழுதிலே அவர்கள் அழைப்பு விடுத்த போது மக்கள் எல்லோரும் அங்கே திரண்ட வேளையிலே நபி அவர்கள் அங்கு தன்னுடைய அழைப்பை முன்வைக்கிறார்கள், இஸ்லாத்தின் தூதை முன்வைக்கிறார்கள். அங்கே அபூ லஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபிக்கிறான். அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபித்த அபூ லஹபை கியாமத் வரை சபிப்பதற்காக அல்லாஹ் ஒரு சூராவே இறக்கி அருளினான். தப்பத் யதா அபீ லஹப் வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் என்று ஆரம்பித்து முடிவடையும் அந்த சூராவையே அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். அடுத்த கட்டமாக நபி அவர்கள் எல்லோர் மத்தியிலும் மிக பகிரங்கமாக அடுத்த ஒரு கட்டத்தில் இந்த தீனை முன்வைக்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள். அதற்கான கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்தது. ஃபஸ்தா பிமா துஉமர் வஅரித் அனில் முஷ்ரிகீன். நபியே, உங்களுக்கு ஏவப்பட்ட கட்டளைகளை அப்படியே பகிரங்கமாக உடைத்து சொல்லுங்கள், முஷ்ரிக்கீன்களுடைய எதிர்ப்பை பற்றி நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிப்புரை வழங்கினான். அந்த வகையில் நபி அவர்கள் முஷ்ரிக்கீன்களுடைய கூட்டங்களுக்கு போனார்கள், அவர்களுடைய வைபவங்களுக்கு போனார்கள், அவர்கள் கூடிய இடங்களுக்கு போனார்கள், அவர்களுடைய எல்லா சந்திப்புகளுக்கும் போய் நபி அவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தின் அழைப்பை பகிரங்கமாக சொல்லலானார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ்வை தொழுதார்கள். காபத்துல்லாவின் முண்டநிலை நபி அவர்கள் போய் தொழுகை நடத்தினார்கள். பகலிலும் இரவிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தன்னுடைய இபாதத்துகளை வணக்கங்களை அவர்கள் செய்யலானார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் குரைஷி காபிர்களுடைய கடுமையான எதிர்ப்புக்கு நபி அவர்கள் ஆளாக வேண்டிய நிலை வருகிறது. அவர்கள் ஆரம்ப கட்டமாக என்ன செய்கிறார்கள், இது தாயிகளுக்கு தேவையான சில வழிகாட்டுதல்கள். ஆரம்ப கட்டமாக நபி அவர்களை இழிவுபடுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், பரிகசிக்கிறார்கள், பொய்ப்பிக்கிறார்கள், அவர்களை பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள், சூனியக்காரன் என்று சொல்கிறார்கள், பொய்யன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொன்ன செய்திகளை திரிவுபடுத்துகிறார்கள், பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள், சந்தேகங்களை கிளப்புகிறார்கள். இது வெறும் கட்டுக்கதை என்று சொல்கிறார்கள். இன்னமா யுஅல்லிமுஹு பஷர், யாரோ ஒருவர் இவருக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். இவர் என்ன பெரிய அல்லாஹ்வுடைய தூதர், இவர் நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை சாப்பிடுகிறார், எங்களுடைய சந்தையில் எல்லாம் நடந்து திரிகிறார், இவர் எப்படி அல்லாஹ்வுடைய தூதராக முடியும் என்று சொல்லி பார்த்தார்கள். இது ஆரம்ப கட்டமாக அமைந்த எதிர்ப்பு. அடுத்த ஒரு நிலையிலே அவர்கள் மற்றும் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கிறார்கள். அதுதான் குர்ஆனை, நபி அவர்களுடைய செய்தியை, நபி அவர்களுடைய தூதை மனிதர்கள் கேட்கக்கூடாது என்ற வகையில் சில செய்முறை நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். உதாரணமாக நதர் இப்னு அல் ஹாரிஸ் என்பவர், நபி அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்ற போது மக்கள் நபி அவர்கள் ஓதுகின்ற குர்ஆனை செவிமடுக்க கூடாது என்பதற்காக அவர் கவிதைகள் பாடினார். சத்தமாக கவிதை பாடக்கூடிய பாடல்களை பாடக்கூடியவர்களை கொண்டு வந்து வைத்து பாடல்களை பாட வைத்தார். பாரசீக ரோம மன்னர்களுடைய செய்திகளை எல்லாம் போய் அறிந்து வந்து அவற்றை சத்தமாக சொல்லலானார். சொல்லிவிட்டு சொன்னார், பிமாதா முஹம்மத் அஹ்சன் ஹதீஸம் மின்னி, என்னை விட முகமது என்ன அழகாக பேசுகிறார், அவரும் ஏதோ சொல்கிறார், நானும் இவ்வளவு அழகான செய்தி எல்லாம் சொல்கிறேன் என்று மக்களை திசை திருப்ப முயற்சி செய்தார். அடுத்த கட்டமாக அவர்கள் நபி அவர்களுக்கு பிசிக்கலி நோவினை செய்வதற்கு, அவர்களை துன்புறுத்துவதற்கு அடுத்த கட்டமாக முனைகிறார்கள். ஏனென்றால் இத்தகைய ஆரம்ப வழிமுறைகள் எதுவும் பலிக்கவில்லை என்று கண்டபோது அவர்களையும் அவர்களை சேர்ந்தவர்களையும் இம்சிப்பதற்கு, துன்புறுத்துவதற்கு சித்திரவதை செய்யக்கூடிய கட்டத்தை அடைகிறார்கள். எனவே வாயளவில் இருந்த துன்புறுத்தல் இப்போது செய்முறைக்கு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் சுஹைபு ரூமி, பிலால், அம்மாருடைய குடும்பம் ரலியல்லாஹு அன்ஹும் ஜமீஆன், இவர்கள் அனைவரும் இம்சிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது ஆக உயர்ந்த கட்டத்தை அடைந்து பலர் மரணமாகிறார்கள், பலர் கைகால்களை இழக்கிறார்கள், பலர் குருடர்களாகிறார்கள். இந்த ஒரு நிலை வருகிறது. இந்த கட்டமும் தோல்வி அடைந்த போது அப்போது நபி அவர்கள் விடாப்பிடியாக தனது பிரசாரத்தில் கொள்கையில் இருப்பதை கண்டு அங்கே அவர்கள் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு வருகிறார்கள். இப்போது அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள். அந்த வகையில் நபி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைகிறது. மீண்டும் எதிர்ப்பு தொடர்கிறது, அவர்களுடைய சித்திரவதைகள் தொடர்கின்றன. அந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பாதுகாப்பதற்காக அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு பணிக்கிறார்கள். 12 ஆண்களும் 4 பெண்களுமாக முதலாவது அபிசீனிய ஹிஜ்ரத் இடம்பெற்றதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்தின் கரம் ஓங்கிவிட்டது என்பதை அறிந்து அவர்கள் மீண்டும் திரும்பி வருகிறார்கள். ஆனால் மீண்டும் எதிர்ப்பு தீவிரமடைகிறது. நபி அவர்கள் இரண்டாவது கட்டமாக மீண்டும் அபிசீனியாவுக்கு தனது தோழர்களை பாதுகாப்பதற்காக ஹிஜ்ரத் மேற்கொள்ளுமாறு பணிக்கிறார்கள். 83 ஆண்களும் 11 பெண்களும் இரண்டாவது அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். எதிர்ப்பு மேலும் வலுவடைகிறது. குரைஷியர்கள் யூதர்களோடு தொடர்பு கொண்டு இந்த நபியை எவ்வாறு தீர்த்து கட்டலாம், இவருடைய இந்த அழைப்பை கொள்கையை எப்படி அழித்து விடலாம் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். அடுத்த கட்டமாக நபி அவர்களையும் அவர்களுக்கு சார்பாக இருக்கின்ற அனைவரையும் பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டத்தை அடைகிறார்கள். எப்படி அந்த அவர்களுடைய தாவாவுக்கு எதிரான எதிர்ப்பு அமைந்தது என்பதை நீங்கள் பார்க்கிறோம். எப்போதும் எங்கும் நீங்கள் இதனை மிக தெளிவாக காணக்கூடியதாக இருக்கலாம். பொதுவான ஒரு பகிஷ்கரிப்பு என்ற நிலையை அடைகிறார்கள். இந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு சார்பாக இருந்த அனைவரும் சுமார் 3 வருட காலங்கள் பகிஷ்கரிக்கப்பட்டார்கள். அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் கிடையாது, திருமண ஒப்பந்தம் கிடையாது, வியாபாரம் கிடையாது, பேசுவது கிடையாது, எதுவும் இல்லை என்ற நிலை உருவாகிறது. 3 வருடங்கள் தொடர்கிறது. அல்லாஹ்வுடைய அருளினால் குரைஷியர்களிலேயே சிலர் இந்த அநியாயத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அந்த உடன்படிக்கையை கீறி கிழித்தார்கள். அதன் விளைவாக அந்த பயங்கரமான நிலையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அன்று தப்பக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைவிட ஒரு ஆபத்தான கட்டத்தை அடைகிறார்கள். அவர்களுக்கு பக்க பலமாக இருந்த அபு தாலிப் வஃபாத்தாகிறார். நுபுவத்துடைய 10 ஆண்டு இது இடம்பெறுகிறது. தொடர்ந்து ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். இருவரும், ஒருவர் நாட்டிலே அவருக்கு துணை நின்றவர், அடுத்தவர் வீட்டிலே துணை நின்றவர், இருவரையும் இழந்த நபி அவர்கள் மிகவும் கவலையோடு இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். குரைஷியருடைய எதிர்ப்பு கடும் தீவிரமடைந்திருக்கிறது. எனவேதான் இந்த வருடமே ஆமுல் ஹுசுன், கவலைக்குரிய ஆண்டு என்று வரலாற்றிலே கருதப்படுகிறது. இந்த கட்டத்திலே நபி அவர்கள் ஆறுதல் வழங்க வேண்டிய தேவை, அவர்களுக்கு உற்சாகமூட்ட வேண்டிய அவசியம் வந்த போதுதான் அல்லாஹு தஆலா இஸ்ரா மிஅராஜுக்கூடாக அந்த விண்ணுலக யாத்திரை அவர்களுக்கு ஒழுங்கு செய்தான் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த விண்ணுலக யாத்திரை கூடாக நபி அவர்கள் மீண்டும் ஒருமுறை தெம்பை பெற்று, உற்சாகத்தை பெற்று, மீண்டும் ஒருமுறை அல்லாஹ்வுடைய தீனுடைய பணியில் தீவிரமாக ஈடுபடலானார்கள். இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா தோழர்களும் உறுதியாக நின்றமைக்கு, ஸ்திரமாக நின்றமைக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து எதிர்ப்புகளுக்கு முன்னாலும் தாம் கொண்ட கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்றால், மனித இனமே அசைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிலைப்பாடு அமைந்தது என்று சொன்னால் சில காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது, அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. இரண்டாவது, நபி அவர்களுடைய மிக முன்மாதிரியான தலைமைத்துவம். மூன்றாவது, பொறுப்புணர்ச்சி. முழு மனித சமுதாயத்துக்கும் நேர்வழியை கொடுத்து விட வேண்டும், நரக நெருப்பிலிருந்து அனைவரையும் காப்பாற்றி விட வேண்டும், ஹக்கை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், இதை அனைவருக்கும் சொல்லிவிட வேண்டும் என்ற அந்த உணர்வு. மறுமை, மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கை பற்றி அவர்களுக்கு இருந்த மிக உறுதியான நம்பிக்கை. இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, சொற்பமானது, நிலையற்றது, நிரந்தரமற்றது, மரணம் நிச்சயமானது, அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையே நிலையானது, நிரந்தரமானது, அங்கு அல்லாஹ்விடம் நாம் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற அந்த மறுமை பற்றிய நம்பிக்கை. அடுத்ததாக, குர்ஆன் அவர்களுக்கு இருக்கவே இருந்தது. அவர்கள் பலவீனமடையும் கட்டங்களில் எல்லாம், சோர்வடையும் கட்டங்களில் எல்லாம் அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்களுக்கு சரியான வழியை காட்டி, அவர்கள் தங்களுடைய பயணத்தை, இலட்சிய பயணத்தை தொடர்வதற்கு குர்ஆன் எப்போதும் வகைக்கூடாக ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்துக் கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அனைத்துக்கும் மேலாக, நீங்கள் இப்போது இம்சிக்கப்படுகிறீர்கள், துன்புறுத்தப்படுகிறீர்கள், சோதனைகளுக்கு முகம் கொடுக்கிறீர்கள், அறைகூவல்களுக்கும் சவால்களுக்கும் நீங்கள் முகம் கொடுக்கிறீர்கள். ஆனால் வெற்றி நிச்சயம் கிட்ட இருக்கிறது, கிட்டிய தூரத்தில் வெற்றி இருக்கிறது என்ற சுப செய்தி குர்ஆன் மூலம் சொல்லப்பட்டுக் கொண்டே இருந்தது. நபி அவர்களும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எனவே கிட்டிய வெற்றியில் அல்லாஹ்வுடைய அந்த நஸ்ரும் மினல்லாஹ் வ ஃபத்ஹுன் கரீப் என்ற அந்த வெற்றியில், அந்த உதவியில் நம்பிக்கை வைத்து அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்ததை நாங்கள். அடுத்த கட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து கொண்டே மக்காவுக்கு வெளியே தனது தாவாவை ஆரம்பிக்கிறார்கள். இந்த வகையில் தாயிப் செல்கிறார்கள். தாயிப்புடைய அனுபவம் எப்படி அமைந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நுபுவத்துடைய 10ஆம் ஆண்டு தாயிப் பயணம் மேற்கொள்ளப்பட்டது. அங்கு அவர்கள் எவ்வாறு வரவேற்கப்பட்டார்கள், எவ்வாறு அவர்களுக்கான பதில் அந்த மக்களை பொறுத்தவரையில் அமைந்தது என்பதை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த கட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப்புக்கு வெளியே தாவா செய்தது போலவே, மக்காவுக்கு வெளியே தாவாவில் ஈடுபட்டது போலவே, மக்காவுக்கு வெளியே இருந்த கபீலாக்கள் தனி மனிதர்களை எல்லாம் அணுகி இந்த அழைப்பை முன்வைக்கலானார்கள். பிறகு ஹஜ்ஜுடைய காலத்தை பயன்படுத்தி அங்கு சாரி சாரியாக வந்த மக்களுக்கு இஸ்லாத்தின் தூதை முன்வைத்தார்கள். மதீனாவிலிருந்து வந்த பலரை சந்தித்து நபி அவர்கள் இஸ்லாத்தை அவர்களுக்கு முன்வைத்து அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதை அடுத்து அவர்களோடு நபி அவர்கள் முதலாவது உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். பைஅத்துல் அகபத்தில் ஊலா என்று நாங்கள் சொல்கிறோம். பிறகு அடுத்த கட்டமாக அங்கு மதீனாவில் பிரசாரம் செய்வதற்காக முசாப் இப்னு உமரை அனுப்பி வைக்கிறார்கள். பிறகு பெருந்தொகையானோர் அடுத்த வருடம் வருகிறார்கள். அவர்களை வைத்து இரண்டாவது உடன்படிக்கையை செய்து கொண்ட நபி அவர்கள் இறுதியாக மக்கா மண்ணிலே தொடர்ந்தும் வாழுவது என்பது தனது உயிருக்கு ஆபத்தானது என்பது மாத்திரமல்ல, தனது தோழர்களின் வாழ்வுக்கு ஆபத்தானது என்பது மாத்திரமல்ல, இஸ்லாத்தின் எதிர்காலத்துக்கே ஆபத்தானது என்பதை கண்ட நபி அவர்கள் மதீனா பூமி எல்லா வகையிலும் தனக்கும் தனது தோழர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பொருத்தமான பூமி என்பதை கண்டு அதற்கான பீடிகையை போட்டு அதற்கான சூழலை உருவாக்கி இந்த இரண்டு பையத்துகள் மூலமாகவும் மதீனா மக்களை தயார்படுத்தி இறுதியாக நபி அவர்கள் தன்னுடைய மதீனா ஹிஜ்ரத்துக்கான முன்னாயத்தங்களை செய்கிறார்கள். இதுதான் மிக சுருக்கமாக மிகவும் செறிவாக ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வாழ்க்கையை பொறுத்தவரையில் நாம் சொல்லக்கூடிய அம்சங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு சம்பவமும் மூமின்களுக்கு பல பாடங்களையும் படிப்பினைகளையும் தர வல்லது என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். நபியருடைய சீராவை ஆழமாக படிப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். குர்ஆனை படிப்பது போல, ஹதீஸை படிப்பது போல, குர்ஆனையும் ஹதீஸையும் 23 வருட காலமாக தனது வாழ்க்கையில் அமுல்படுத்தி காட்டிய நபியுடைய சீராவை படிப்பதற்கூடாகத்தான் இந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு குர்ஆன் சுன்னாவை நாம் பிரயோகிக்கலாம், கையாளலாம் என்பது பற்றிய சரியான தெளிவை புரிந்தவர்களாக நாம் மாற முடியும் என்பது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனின் சுன்னாவையும் சரியாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்களாக மாற முடியும், நபி வழியில் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களாக மாற முடியும் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த மேலான சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.